சாட்சியாய் நாளும் வாழ்ந்து அவரின் உறவிலே வளர்ந்திடுவோம். நம்மை படைத்த இறைவன் புகழ் பாடி மகிழ்ந்திட, பாரில் அவர் நாமம் போற்றி புகழ்ந்திட, அனைவரும் இணைவோம் ஆனந்தமுடனே. என்றும் இறைவனில் இணைந்திட, வளமுடன் வாழ்ந்திட, வாருங்கள் வாருங்கள் திருப்பலியினில் கலந்திட, பரமனில் இணைந்திட, கூடுங்கள் கூடுங்கள்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
அன்புக்குரியவர்களே, தபக்காலத்தினுடைய நான்காம் ஞாயிறு திருப்பலியை இன்று சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சமயம் நமக்கு பல நம்பிக்கைகளை கொடுக்கிறது. மோட்சம், நரகம், உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற பல நம்பிக்கைகளை நமக்கு கொடுக்கிறது. அதில் ஒன்று, இந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது வந்து விசுவாசிகள் நாம் அனைவருமே உயிர்த்தெழுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நாம் கொண்டிருக்கிறோம். எனக்கு தனிப்பட்ட முறையில் நாம் இறப்பிற்கு பிறகு நமக்கு மோட்சம், நரகம், இல்லை உயிர்த்தெழுவோம் அப்படிங்கிற ஒரு புறம் இருந்தாலும், நம்பிக்கை ஒரு புறம் இருந்தாலும், இந்த பூமியில் நாம் வாழும் பொழுதே அத்தனையும் நாம் அனுபவிப்போம். உயிர்த்தெழுதலும் அப்படிதான். இன்றைய நற்செய்தியில் கூட காணாமற் போன மகன் உவமையை பற்றி நாம் வாசிக்க இருக்கிறோம். அந்த மகன் திரும்பி வந்த பிறகு, மனம் மாறி திரும்பி வந்த பிறகு, அந்த தந்தை என் மகன் இறந்து போயிருந்தான், உயிர்த்தெழுந்து விட்டான் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்கள், இந்த தவக்காலத்திலும் நம் கடவுள், நம் தந்தையாகிய கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பதுதான், நாம் இறந்து போயிருக்கிறோம் நம்முடைய பாவப்பட்ட வாழ்க்கையினால், நாம் உயிர்த்தெழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். மனம் மாறி நாம் உயிர்த்தெழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்தில் இயேசுவோடு இணைந்து நாமும் உயிர்த்தெழுவோம். நம்முடைய குற்றம் குறைகளுக்காக நாம் மனம் வருந்தி இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து உயிர்த்தெழ சிறப்பாக என் திருப்பள்ளியிலே நாம் ஒன்றிணைந்து ஜெபிப்போம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. இறைவா, மனிதரான வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றேன். அதனால் ஆர்வமிக்க இறை பெற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்து ஆற்றல் பெறுவீராக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்த இறை மக்கள் பாஸ்கா கொண்டாடினர். யோசுவா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 9:10-12 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். இஸ்ரேலர் கில்காலில் தங்கினர். மாதத்தின் 14 நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ரேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானா நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவே. அவரது புகழ் எப்பொழுதும் என் ஆவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருவிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள்.
2 வாசகம். கிறிஸ்துவின் வாயிலாக கடவுள் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைத்திருவசனங்கள் 17-21 வரை. சகோதர சகோதரிகளே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாயிருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 1-3 மீண்டும் 11-32 முடிய. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசெயரும் மறைநூலறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தினர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொளுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விளைமகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொளுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தவக்காலத்தில் நீங்கள் எல்லோருமே மிகவும் ஒரு முக்கியமான மனநிலையோடு ஒரு ஆழமான மனநிலையோடு நீங்கள் கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா பல இடத்துல நாங்கள் தியானத்துக்காக கடந்து செல்லுகிற போது அநேகர் அந்த இடத்துல கூடி வந்திருந்து அந்த தியானத்தில் பங்கெடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ நாங்கள் சமீபத்தில் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் ஆயர் தலைமையில் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு கன்வென்ஷன் போயிட்டு வந்தோம். அதில் அநேக ஆயிரம் ஆயிரமான மக்கள் கூடியிருந்து தங்களுடைய ஆத்மத்தை பரிசோதனை செய்து கொண்டார்கள். அதை தொடர்ந்து நாங்கள் ராஜாக்க மங்கலம் துறை என்று சொல்லக்கூடிய நாகர்கோயில் பக்கம் இருக்கிற ஒரு கடலோர கிராமம், அது ஒரு நகர்ப்புறம். அது அந்த கடலோர ஊரிலே ராஜாக்க மங்கள துறை என்கிற அந்த ஊரிலே நாங்கள் இறை செய்தியை அறிவித்த பொழுது அங்கேயும் பல உள்ளங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஓடி வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மக்களும் மனம் திருந்தி ஆண்டவருடைய வழியிலே நடக்க ஆசைப்பட்டதை அவர்கள் அந்த இறைவார்த்தையை ஓடி வந்து கேட்ட விதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல் நாங்கள் ராயபுரம் சென்னை பக்கமாக போயிருந்தோம். இப்படி பல இடங்களுக்கு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஹொசூர் பகுதிக்கு நாங்கள் இப்போது மூன்று நாள் தியானம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு இந்த தியானத்தினுடைய இந்த தவக்காலத்தினுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கிற பொழுது ஒரு விதமான பயணத்தை மக்கள் மேற்கொண்டு இருப்பதை நாங்கள் உணர முடிகிறது. அதாவது ஒரு சீரியஸான ஒரு பயணம். சீரியஸ்னு சொல்லுகிற போது தங்கள் வாழ்க்கையினுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்ட ஒரு பயணத்தை அவர்கள் மேற்கொள்வதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த அருமையான நேரத்தில் நாம் இன்னும் உணர முடியாதவங்களும் உணரணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம். இன்னும் எல்லா இடத்திலும் எல்லாம் சரியாக ஆகலை. பல இடத்துல நிலைமைகள் மோசமாக இருக்கிறது. இன்னும் ஆலயத்துக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமைகள் இருக்கிறது. சுகவீனமாக இருக்கிறவங்க வெளியில் போக கொஞ்சம் பயந்து போய் வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. போர் சூழல் சூழ்ந்திருக்கிற ஒரு வேதனையான நேரத்தில் ஒரு விதமான கலக்கத்தோடு இருக்கக்கூடிய சூழலும் ஒரு சில நாடுகளில் நிலவி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். இப்படி எல்லா நிலைகளிலும் நாம் வந்து ஒரு கஷ்டத்துக்குள்ளே இருந்தால் கூட நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆத்மாவில் நம்ம அமரக்கூடாது. ஆத்மாவில் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. இன்னும் மேலே ஒரு படி மேலே போய்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஆத்மாவில் இன்னும் பயணிக்க ஆண்டவர் அழைக்கிறார். இன்னும் ஆத்மாவில் பயணித்து நாம் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது. நாம் அடுத்தவர்களுக்காகவும் யோசிக்கவும் சிந்திக்கவும் செயல்படவும் ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய அந்த திட்டங்களை எல்லாம் நம்ம பார்க்குற போது கடவுள் பாருங்கள் பைபிளில் அழகாக வெளிப்படுத்துகிறாரு. யோவான் 15:16 அழகான ஒரு வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறது. யோவான் செய்தி 15:16 மறக்க முடியாத ஒரு வசனம் பாருங்கள். வார்த்தைகள் 15:16 இது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். எவ்வளவு அழுத்தமான செய்தியை கடவுள் வைக்கிறார் பாருங்கள். நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னையே தெரிந்து கொண்டேன். அப்போ இதில் என்ன தெரியுது? ஆண்டவர் முதல்ல தெரிந்து கொண்டார். அப்போது யுவர் சோசன், நம்மளை எதுக்கோ ஒன்றுக்கு கடவுள் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்போ நம்ம மனுஷரால் தெரிந்தெடுக்கப்படலை, கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நீ என்னை தெரிந்து கொள்ளை, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. எதற்கு தெரிந்து கொண்டேன்? நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். இன்றைக்கி அநேக பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஓடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். அநேக நல்ல காரியங்கள், அநேக விதமான ஆசீர்வாதங்கள் இந்த பங்கு தலங்களிலெல்லாம் செயல்படுவதை நாங்கள் பார்க்குறோம். ராஜாக்க மங்களம் துறை அந்த பகுதியில் நாங்கள் ப்ரீச் பண்ண போன இடத்துல பங்கு தந்தை அந்த மக்களை குறித்து மிக பெருமையாக சொல்லி கொண்டிருந்தார். அந்த பங்கில் வந்து நிறைய பக்த சபைகள், நிறைய செயல்பாடுகள், நிறைய மக்கள் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த இடத்துல இருக்குது. நல்ல உள்ளத்தோடு அவர்கள் செயல்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த தந்தை எங்களோடு பேசும்போது அவர் உணர்த்தினார். அப்போ பாருங்கள், இதெல்லாம் மக்களுடைய அந்த மனநிலையை கடவுளுக்காக செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும் என்கிற வெளிப்பாட்டை ஒரு கொடுக்கிற ஒரு அடையாளங்களாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள், நீங்கள் கனி தரவும், கனி கொடுக்கணும், நீ தரும் கனி நிலைத்திருக்கணும். ஆண்டவர் அடுத்த சொல்ல, நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஏதோ ஏனோ தானோன்னு செய்தோம் அப்படின்னு போயிடக்கூடாது, நம்ம தரக்கூடிய கனி நிலைத்திருக்கணும். அதுக்கு தான் நான் உங்களை அழைச்சிருக்கிறேன். அதனால் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது, இந்த திட்டத்தோடு நீங்கள் பயணிக்கும் போது இது நடக்கும். அது என்னன்னு சொல்கிறாரு, ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். இப்போ நிறைய நேரம் நம்ம இதை தான் முதல்ல நினைப்போம், கடவுளை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கனி கொடு, நீ கனி கொடுத்துட்டு கேளு, அப்போ ஆண்டவர் என் தந்தை உனக்கு எல்லாம் என் பெயரை எல்லாம் எதை கேட்டாலும் கொடுப்பார் அப்படிங்கிறார். இப்போ நிறைய நேரம் நம்ம அதை தான் உணர்ந்து கொள்ளணும். மத்தேயு 11:28-29 கூட நம்ம பார்க்குறோம், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறீங்களா, எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். முதல்ல ஆண்டவர் பெருமைக்குரிய விஷயத்தை சொல்லிடுறார், நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறார். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தோம்னா ஆண்டவர் இளைப்பாறுதல் கொடுக்க மாட்டார். வீட்டில் உட்காந்துக்கிட்டு கண்ட சீரியலை பார்த்துக்கிட்டு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு நம்ம ஒருத்தரை ஒருத்தர் குறைப்பட்டு கொண்டு இதில் கடவுள் செயல்பட மாட்டார். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு விடுதலை கிடைக்கணுமா, நோயிலிருந்து விடுதலை, குடும்ப சமாதானம் வேணுமா, பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் சிறப்பான காரியமாக இருக்கணுமா, நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்னுடைய பணியை செய்யுங்க. என் நுகம் எது, எனக்குன்னு ஒரு கவலை இருக்குது, அந்த கவலை எதுங்கிறத நீ அறிஞ்சு நீ செயல்படு, உன் காரியத்தை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் தந்தை உன்னை நிரப்புவார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதனால தான் கடவுள் ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பேசுகிறார். இன்றைக்கி கூட பாருங்கள், இரண்டாவது வாசகத்தில் ஒரு அருமையான செய்தி மையம் கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார், பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாருங்கள், இதெல்லாம் கடவுளின் செயல், அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். இந்த வார்த்தை தான் மையம் கொண்டு இருக்குது, ஒப்புரவாக்குதல். இந்த கடவுள் என்ன செய்கிறாரு, இதெல்லாம் செய்து கிறிஸ்து இயேசுவோடு நம்மை, கிறிஸ்து இயேசு வாயிலாக நம்மை அவரோடு ஒப்புரவாக்கினார், ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய கத்தோலிக்க திருவையில் மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ஒப்புரவு அருட்சாதனம். வேறு எந்த இடத்துலையும் ஒப்புரவை பற்றி நீங்கள் எந்த அடையாளம், எல்லாம் கடவுளோட ஒப்புரவாகணும், ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்புரவாகிக்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒப்புரவு திருப்பணியாக ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறதுன்னா அது நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் தான், அது ஒரு திருப்பணியாகவே ஒரு அருள் அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் இந்த ஒப்புரவின் வாயிலாக நமக்கு என்ன செய்கிறாரு, அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார், கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார், உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல். குற்றங்களை எல்லாம் வருமா வச்சுட்டு கிறிஸ்து வழியாக நம்மளை வந்து அவர் ஒப்புரவாக்கக்கூடிய செயலை செய்து அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம், இதை நீங்கள் எடுத்துகிட்டு ஓடுங்க. இயேசு மகன் வழியாக அந்த ஒப்புரவு செய்தியை தந்தை வச்சார், இந்த மகன் வழியாக நீ நின்னா உனக்கு அந்த ஒப்புரவினுடைய ஆற்றல் கிடைக்கும், தந்தையோட கூடிய ஒப்புரவு உனக்கு கிடைக்கும்னு சொல்லி மகன் வழியாக சொன்னவர் இன்றைக்கு எங்கள் வழியாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பணியை எங்களிடம் ஒப்படைத்தார். அந்த பணி தான் இன்றைக்கு எங்களை போன்ற இறை அடியார்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை கருத்தாக செய்யணும், செய்யலைன்னா அது எங்களுக்கு உள்ள கேடு. நாங்கள் அதை செய்து நீங்கள் அதை ஒரு அவதானமாக ஒரு முக்கியமாக கருதாமல் போனீங்கனாக்க நீங்கள் அந்த வேதனையை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால தான் ஆண்டவருடைய இந்த வார்த்தை பாருங்கள், நமக்கு இந்த வார்த்தையை மையப்படுத்திய ஒரு சிந்தனையை தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளோட பகிர்ந்து கொண்டு இந்த இடத்துல ஒரு செய்தியை உணர்த்த விரும்புகிறார். கடவுளோடு ஒப்புரவு. இந்த தவக்காலத்தில் நம்ம நிறைய பேசுகிறோம், ஜபம், தபம், தான தர்மம் இதெல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் செயல்பாடு. இந்த செயல்பாடு என்னத்துக்கு இட்டு செல்லணும் அப்படின்னா, நம்ம கடவுளோடு ஒப்புரவாகக்கூடிய ஒரு மனநிலை. இன்றைக்கி நம்ம அயலாரோட ஒப்புரவு, அடுத்தவங்களோட சண்டை போட்டிருக்கியா, அவங்களோட ஒப்புரவு பண்ணி ஏற்படுத்திக்கொள், அவங்களோட சமரசம் செய்துகொள், இது ஒற்றுமையாக வாழுங்க, நன்மை செய்யுங்க, இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் தான். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயமாக எது இருக்குது அப்படின்னா, கடவுளோட ஒப்புரவாகுதல். எப்போ நம்ம பாவம் செய்கிறோமோ அந்த பாவத்தினுடைய கணாகணம் எங்கே இருக்குதுன்னா, கடவுளோட இருக்கக்கூடிய அந்த அன்பு உறவை அது சிதைத்துடுது. அதனால தான் சொல்லுகிறோம் பிள்ளைகளே, நம்ம ஆசீர்வாதத்தினுடைய இழப்பு எங்கே இருக்குதுன்னா, பாவத்தில் இருக்குது. பாவம் என்ன எங்கேருந்து வந்தது? பவுலடியார் சொல்கிறாரு, உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம். நம்ம என்னுடைய இச்சை உடம்பில் வரக்கூடிய அந்த இச்சைகளின் காரணமாக நான் என்ன செய்தேன், இச்சைகளுக்கு அடிமையாகி அந்த பாவத்தை நான் செய்தேன். இச்சைகள் தவறில்லை, நம்ம ரொம்ப தெளிவாக யோசிக்கணும். கடவுள் தான் இந்த இச்சைகளை வைத்தார். சாப்பிடும்போது சுவை இருக்குது, அது இச்சை. பார்க்கும்போது அழகு தெரியுது, அது இச்சை. நுகரும் பொழுது மனம் தெரிகிறது, அது இச்சை. பாலியல், ஒரு ஆணாக பெண்ணாக நம்ம வளரும் பொழுது ஆண் என்கிற அடையாளம், பெண் என்கிற அடையாளம் நம்முடைய பாலியல் உணர்வில் எழும்புது, அது ஒரு இச்சை. இப்படி கடவுள் நம்முடைய உடல் பூரா இச்சைக்குரிய அடையாளத்தில் வச்சிருக்கிறாரு. அந்த இச்சைக்குரிய அடையாளம் அது தேவை, இந்த மனுஷனுக்கு தேவைங்கிறதுனால இந்த உலகத்தில் ஓடுறதுக்கு அது ஒரு அத்தியாவசியம். அது கடவுளுடைய திட்டத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்து, பிசாசு அதையே பயன்படுத்துது. கடவுள் ஆதி தொடக்க நூல்லேருந்து பாருங்கள், கடவுள் என்ன சொல்கிறாரோ அதையே பயன்படுத்தி பாவத்தை விளைவிக்குது. தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம், கடவுள் சொன்னார் இந்த மரத்தின் பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு, அதையே பயன்படுத்தி அது சாப்பிட வைக்குது. கடவுள், நீ எந்த மரத்தை வைத்து பிள்ளைகளை ஏமாற்றினாயோ அதே மரத்தால் நான் வெற்றி கொள்கிற பாருன்னு கடவுளும் என்ன செய்கிறாரு, அந்த மரத்தின் மீது ஏறி, சிலுவை மரத்தின் மீது ஏறி தான் நமக்கு விடுதலை கொடுத்தாரு. அப்போ பாருங்கள், இந்த பிசாசினுடைய கைங்கரியம்னு சொல்லுவோம், அதனுடைய டெக்னிக் என்னென்னா, கடவுள் எதெல்லாம் ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரோ அதெல்லாம் சாபமாக மாற்றுறது தான் பிசாசோட வேலை. இப்போ கடவுள் இந்த உணர்வுகளை எல்லாம், இந்த நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இச்சைகளுக்குரிய அடையாளங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக கொடுத்தாரு. நமக்கு சுவை வாயில் இல்லைன்னா நம்ம எப்படி சாப்பிடுவோம்? பார்க்குறதுல அழகு இல்லைன்னா நம்ம உலகத்தை அழகாக படைக்க முடியுமா? நுகர்வது நல்ல மனமாக இல்லைன்னா நம்மளுடைய அந்த உணர்வு கொம்புகள்னு சொல்லுவோம், அந்த உணர்வு நிலைகள் எல்லாம் அது மந்தமாகி போயிடுமே, நம்ம தீமையை கண்டுபிடிக்க முடியாத. பாருங்கள், கடவுள் எல்லாத்தையும் நன்மைத்தனத்திற்காக வைத்தார். பிசாசு அதை பயன்படுத்தினான். பசி, சாப்பாடு அளவோடு சாப்பிட்டா அது நல்லது, அந்த அளவுக்கு மீறி நீ சாப்பிட்டீங்கன்னா, 50 ரூபாய்க்கு குடிக்க வேண்டிய காப்பியை நீ போய் 500 ரூபா கொடுத்து ஒரு பெரிய ஹோட்டலில் உட்காந்து குடிக்கிறேன்னா அது பெருந்தினிக்காரன்னு சொல்லுவோம். அதான் போஜன பிரியம். நம்மளே நம்ம ஒரு அதிகாரத்தில் ஒரு பெருமையிலும் அழைத்து செல்கிற நிலை, இதெல்லாம் கடவுளுடைய விரோதமான செயலாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் நம்மகிட்ட கேள்வி கேட்பார் இதெல்லாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவத்தை விட்டு வெளியில் வாங்க, அதற்கு அடிமையாகி போயிடாதீங்க. பாவத்திற்கு நீ அடிமையானா, பாவத்திற்கு நீ இந்த பாவம் செய்து கொண்டிருக்கிறவர் பாவத்திற்கு அடிமை என உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ கடவுளுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய நாம பாவத்திற்கு அடிமையாகிறோம் அப்படின்னா, இந்த இச்சைகளுக்கு அடிமையாகி உலகத்தினுடைய போக்கின்படியே ஓடி 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 நம்ம ஆத்மாவை சார்ந்த ஓட்டத்தை நம்ம நிர்மூலமாக்கிட்டு பிசாசு என்ன செய்வான், அவன் உன்னிடத்தில் ஜெயம் எடுப்பான். அதுதான் நம்ம பாவத்திற்கு கிடைக்கும் கூலி மரணம் என்று வேதம் சொல்லுது. அப்போ இந்த ஆத்மா உலகத்தின் பக்கமாக ஓடி 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 அது கடைசியில் நிறைவை காண முடியாமல் அது என்ன செய்யும், அது ஆசீர்வாதத்தையெல்லாம் இழந்து அந்த சாவு என்கிற அந்த வேதனைக்குள்ளே கடந்து வந்து நிற்கும். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த இடத்துல தான் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்துமே கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராய் அமைந்திருது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம செய்யக்கூடிய ஒரு பாவம் யாருக்குமே நான் தொந்தரவு செய்யலை, நான் மட்டும் ஒரு ஓரமாக உட்காந்து நான் கஞ்சா குடிக்கிறேன், நான் தண்ணி அடிக்கிறேன், நான் தனியாக உட்காந்து ஒரு போர்னோகிராஃபி படம் பார்க்குறேன், ஒரு ஒரு இச்சைக்குரிய படத்தை, ஒரு ஆபாசமான படத்தை நான் பார்க்குறேன், அல்லது நானாக உட்காந்துக்கிட்டு என் மனசுக்குள்ளே ஒருத்தனை திட்டிக்கிட்டு இருக்கிறேன், நானாக என்னுடைய உடலை பாழ்படுத்திக்கிறேன், இப்படிப்பட்ட பாவங்களினுடைய எண்ணிக்கை நம்ம நியாயப்படுத்துறதுக்கு நிறைய இருக்கிறது. ஆனால் நீ எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த பாவம் கடவுளுக்கு எதிரானது. இன்றைக்கி பாருங்கள், நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம் ஊதாரி மைந்தன். அந்த ஊதாரி மைந்தன் எப்படிப்பட்ட நிலைக்குள்ளே போகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மகன் தவறிப்போன நிலையிலிருந்து மீண்டும் அறிவு தெளிவு தெரிந்தவனாய், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆளுகளுக்குள் தேவையான மிகுதி, தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க ரியலைசேஷன், நான் மட்டும் இங்கே பசியால் வாடுறேனே அப்படின்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு அவர் தந்தையை நோக்கி போகிறாரு. தந்தையை நோக்கி போய் அவர் சொல்கிறான் பாருங்கள், தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு தொலையில் வந்து கொண்டிருந்த போதே தந்தையினுடைய அந்த அடையாளத்தை எப்படி அழகாக நற்செய்தியாளர் வைக்கிறார் பாருங்கள், தந்தை அவரை கண்டு முதல்ல பார்க்குறாரு, கண்ணுக்கு கண்ணாக பார்க்குறாரு, பரிவு கொண்டு. பரிவு அப்படிங்கிற வார்த்தை என்ன, இரக்கத்தை விட ஆழமான வார்த்தை, ஆங்கிலத்தில் சிம்பதி எம்பதின்னு சொல்லுவாங்க. சிம்பதினா உச்சி கொட்டுறது, இப்படி பண்ணி இப்படி ஆகிப்போச்சு, ஐயோ இப்படி விழுந்துட்டாரே, எம்பதினா ஓடி போய் உதவி செய்கிறது. பரிவு என்கிறது கடவுள் ஏதாவது நம்ம இரக்கம் பட்டு நம்ம வேதனைப்பட்டு அதில் ஓடி போய் ஏதாவது செய்தோம்னா அதுக்கு பேர் பரிவு. ஏதாவது செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனநிலையோடு இறங்கினா அதுக்கு பேர் பரிவு. இயேசு கூட்டத்தை பார்க்குறாரு, ஆயனெல்லாம் ஆடுகளைகள் போல் நிற்கிறாங்க, அவர்கள் மீது அவர் ரொம்ப கவலைப்பட்டார், அவர்கள் மீது பரிவு கொண்டார்னு இருக்குது. பரிவு கொண்டு அவர்களுக்கு அவர் பேசினார், அவர்களுக்கு அவர் போதித்தார், அதுதான் செயல். அப்போ பரிவு கொண்டு இந்த மகா இந்த தந்தை என்ன செய்கிறார் பாருங்கள், ஓடி போய், நடந்து போயில்லை, ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். அவன் எந்த நிலைமையில் வந்திருக்கிறான் பாருங்கள், நாற்றமிடத்த நிலைமையில் வரான். இந்த தந்தையினுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு புறம் தியானிக்கிறதுக்கு ஆழமாய் கிடைக்கிறது. மகனை பற்றி நம்ம இப்போ யோசிக்கிறோம், பாவத்தினுடைய நிலையிலிருந்து நம்ம பார்க்கறதுனால இந்த மகன் பக்கமாக இருந்து இந்த சீனை பாருங்கள். மகனோ அவரிடம் அப்பா அப்பான்னு கூப்பிட்றான், வாயார கூப்பிட்டுட்டு அடுத்த வார்த்தை யாரை வைக்கிறான் பாருங்கள், கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இவன் தான் சொத்தை தானே வாங்கிக்கிட்டு போனான், தான் சொத்தை வாங்கிட்டு போய் தான் விரும்பிடப்படி வாழ்ந்தான். அப்பாவை ஒருவேளை அவன் கஷ்டப்படுத்திட்டேன்னு ஃபீல் பண்ணியிருந்தா கூட அப்பா உங்கள் மனசை காயப்படுத்திட்டப்பான்னு தான் சொல்லியிருக்கணும். அவன் முதல் வார்த்தையை நற்செய்தியாளர் இங்கே என்ன வைக்கிறார் பாருங்கள், அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். அவன் முதல்ல யாரோட ஒப்புரவாக விரும்புகிறான், கடவுளோட நான் ஒப்புரவாகணும். இதுதான் நற்செய்தியாளர் என்று நமக்கு சொல்லுகிற செய்தி. கடவுளோட ஒப்புரவாகாமல் நம்மால் எந்த இந்த உலகத்தில் மனுஷங்களோட ஒப்புரவாக முடியாது, அயலாரோட நம்மோட நாமே ஒப்புரவாக முடியாது. அதனால தான் மூன்று ஒப்புரவை இந்த இடத்துல நம்ம தியானிக்கணும். அதாவது தம்மிடமே நம்ம ஒப்புரவு கொள்வது, நம்மீது இருக்கிற கோபத்தை எடுத்து விடுது. சில பேருக்கு நம்முடைய உடலை குறித்த ஒரு வேதனை, உங்களுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு வேதனை, அவங்களுடைய செயல்பாடுகளை குறித்த வேதனை, எனக்கு எல்லாமே தோல்வி தான், எனக்கு எதுவுமே வாய்க்காது, நான் ஒரு அவமானத்தின் அடையாளம், நான் ஒரு ஃபெயிலியர் கேரக்டரு, நான் ஒரு அன்லக்கி ஃபெல்லோ, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து அவங்களே அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. அவங்க முதல்ல எப்படி என்ன செய்யணும்னா, அவங்க அவர்களோடு ஒப்புரவாகணும். இது ஆண்டவர் கொடுத்த உடல், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதமான காரியங்கள், எனக்கு எப்படியெல்லாம் நல்லது நடந்திருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். இரண்டாவது, அயலாரோடு ஒப்புரவு, நம்முடைய அடுத்து இருப்பவரோட ஒப்புரவு. மூன்றாவது, கடவுளோடு ஒப்புரவு. இதை மூன்றாவது சொல்கிறதுனால இது கடைசி இல்லை, இது உயரத்தில் இருக்குது. தன்னோடு இதை ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. நம்ம முதல்ல நம்மளோட ஒப்புரவு கொள்ளுதல், அப்புறம் அயலாரோடு, அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கும்போது கடவுளோட. அப்போ ஆண்டவருடைய இந்த கடவுளோட ஒப்புரவு தான் இந்த தவக்காலத்தில் ஆழமாய் பேசப்பட்டது. அதனால தான் இந்த தவக்காலத்தில் கடவுளுடைய பாடுகள் ஏன் ஆழமாக சிந்திக்கிறோம், இந்த கடவுளுடைய பாடுகளை ஏன் கடவுளுடைய ரத்தத்தை சிந்திக்கிறோம், கல்வாரி மலையை சிந்திக்கிறோம், ஏன் சிலுவை பாதை தலத்தை நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னா, இந்த கடவுளுடைய அன்பை ஆழமாக தியானித்து நம்ம கடவுளோட ஒப்புரவாக அழைக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களை, இந்த முதல் வாசகத்துக்கு போய் பாருங்கள். அந்த முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்த இறை மக்கள் பாஸ்கா கொண்டாடுறாங்க. அப்போ கடவுளுடைய விருப்பம் என்னென்னா, நாமளும் இந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ளே போகிறதுக்காகத்தான் இந்த திட்டங்களெல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. உன்னை நீ பரிசோதித்துக் கொள், உன்னை நீ பரிசோதித்து நீ பரிசுத்தப்படுத்திக்கோ, உன்னை தூய்மைப்படுத்திக்கோ. ஆண்டவர் அழைப்பு விடுக்கிற அந்த அழைப்பை இந்த நாட்களில் உணர்கிறோம். எதற்கு நான் தூய்மைப்படுத்திக்கணும், எதுக்கு நான் என்னையே பரிசுத்தப்படுத்தணும்? ஆண்டவர் வந்து ஒவ்வொரு முறையும் அந்த இஸ்ரேல் மக்களை கூட்டிகிட்டு போகிறப்ப சொல்வார், உன் மக்களிடத்தில் சொல், அவர்களை தூய்மைப்படுத்து, அவர்களை தூய்மைப்படுத்துன்னுவார். தூய்மைப்படுத்துனா என்ன? உடல் தூய்மை, குளிக்கணும், உடை தூய்மை, தூய்மை துணியெல்லாம் துவைக்கணும். எஸ், அதுவும் அதில் இன்க்ளூடடாக இருந்தது. ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டில் நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்களிடையே இருக்கக்கூடிய அந்நிய தெய்வத்தினுடைய சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ தூய்மைப்படுத்துறதுங்கிறத வெறுமனை ஆடையிலேயோ உடையிலையோ உடல்லையோ மட்டும் இல்லை, அது இன்னும் அதை கடந்த ஒரு அபிஷேகமாக அவங்க பார்க்குறாங்க. அப்போ நாமும் கூட நமக்குட்ட இருக்கக்கூடிய சிலை வழிபாட்டுக்கான தலங்கள், சிலை வழிபாடுனா ஏதோ அந்நிய தெய்வத்தை வழிபட்டது தான் சிலை வழிபாடு, அப்படி அல்ல. பணத்தை பெருமையாய் தூக்கி தலைமையில் வச்சிருந்தா அது உனக்கு சிலை வழிபாடு, உன்னுடைய அதிகாரத்தை தூக்கி தலையில் வச்சிருந்தா அது சிலை வழிபாடு. அது எங்கே வேணாலும் நடக்கலாம். சில கோயில்கள் ஆலயத்திலேயே சில பேர் என்ன செய்வாங்க, நான் தான் பாரிஷ் கவுன்சிலில் மெம்பராக இருப்பேன், நான் தான் வந்து அதிகாரியாக இருப்பேன், நான் தான் அதனுடைய தலைவராக இருப்பேன், நான் தான் இதனுடைய இந்த இயக்கத்து மாதா சபையினுடைய தலைவர். இப்படி பார்த்தீங்கன்னாங்க, ஆலயத்திலேயே பல பேர் என்ன செய்வாங்க, தங்களுடைய பெருமையின் அதிகாரத்தை பிடிச்சி இறுக்கி பிடிச்சு கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, அதுவே அவங்களுக்கு சாபமாய் மாறி போகிறது. கடவுள் நம்மை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. கடவுள் நிலையை அவரே தூக்கி போட்டுட்டு வந்துட்டார். நாம் எதை பிடிச்சு கொண்டு சாதிக்க போகிறோம்? கடவுள் சொல்கிறாரு, மீக்கா 3:8 ஆண்டவருடைய வார்த்தை வைக்கிறார் பாருங்க. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் நம்மளோட பேசிகிட்டே தான் இருக்கிறாரு. நாம் தான் என்ன செய்கிறதில்லை, கடவுளுடைய திட்டங்களை அறிய முற்படுறதில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பைபிளில் நம்ம எடுத்து வாசிக்கணும். நிறைய பேர் நம்ம இந்த தவ நாட்களில் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, பைபிள் எடுத்து வாசிங்க, பைபிள் எடுத்து வாசிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை மறுக்கிறாங்க, அதை வந்து ஏற்க மறுக்கிறாங்க. பைபிளை எடுக்க துணியாத பிள்ளைகளாக இருக்கிறாங்க. மீக்கா 6:8 நான் வாசிக்கிறேன் பாருங்க. மீக்கா புத்தகம் 6:8 சொல்லுது, ஓ மானிடா, நல்லது எது என ஆண்டவர் அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே. ஆண்டவர் நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? பாருங்கள், இன்றைக்கி ஆலயத்தில் கூட இந்த தாழ்ச்சிங்கிற நிலை போயிட்டு ஆன்மீகம் தான் வலுத்து நிற்கிது. எது ஆன்மீகம்? கடவுள் சொல்கிற இந்த தாழ்ச்சி தான் ஆன்மீகம். அடுத்தவங்க வராங்க, அடுத்தவங்க வந்து இந்த செயலை செய்ய விரும்புகிறாங்கன்னா அவங்களுக்கு விட்டுட்டு வழி விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? நாம் சந்தோஷப்படணும். ஆ, அவங்களும் வராங்களா, வாங்க, நீங்கள் ஏறுங்க, நீங்கள் போய் செய்யுங்க, நீங்கள் போய் வாங்க. அப்படி எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கறது தானே திருச்சபை, பகிர்ந்து அளிப்பது தானே இயேசுவினுடைய பண்பே. சிலுவையினுடைய அடையாளமே தன்னிடத்தில் இருந்த எல்லாத்தையும் கொடுத்ததுனால தானே கடவுளை கடவுள் என்று நம்ம அறிக்கை செய்கிறோம். அவர் எதையுமே கொடுக்காமல் அங்கேயே உட்காந்துக்கிட்டு நான் தான் உன் கடவுள்னு சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம அறிக்கை செய்வோமா? கண்டிப்பாக செய்ய மாட்டோம். 10 கடவுளோட இவரும் ஒரு கடவுளாக நின்றுருப்பார். எங்கே இருக்கிறார்? வானத்தில் இருக்கார். எப்படி வர்றார்? அப்படி வர்றார், இப்படி வர்றார். பைபிளில் அப்படி சொல்லப்படலை. கடவுள் இறங்கி வந்து தன்னை பலியாக்கி அவர் ஒப்புரவாக்கினார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இசையா 27:5, அவர்கள் என்னை புகலிடமாக கொண்டு வலிமை பெறட்டும், என்னோடு அவர்கள் ஒப்புரவு செய்து கொள்ளட்டும், என்னோடு அவர்கள் சமாதானம் செய்து கொள்ளட்டும். ஆண்டவர் கூப்பிடுறாரு பாருங்க. அந்த ஒப்புரவினுடைய அடையாளங்கள் எல்லாம் இயேசுவிடத்தில் வெளிப்பட்டு இருக்கிறது பாருங்க. ரோமையர் 5:11, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இப்போ கடவுள் வந்து மகன் வழியாக தான் இந்த ஒப்புரவை வைத்திருக்கிறாரு. அப்போ நமக்கு இயேசுவோட ஒப்புரவு கொள்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் நம்மை இழக்காமல் நம்மளுடைய அதிகாரத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்முடைய வார்த்தையில் ஒரு அதிகாரம். சில வீடுகளுக்கு போகிற போது சில பேர் பேசுவாங்க, ஒரு வீட்டில் கணவன், ஒரு வீட்டில் மனைவி, இப்படி எல்லா இடத்துலையும் பகிர்ந்து இருக்கிறாங்க. அதனால் இவங்க தான் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க சொல்லுவாங்க, நான் தான் இந்த வீடை கட்டினேன், நான் தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன், நான் தான் என் பொண்ணை வந்து என் பிள்ளையை வந்து நான் ஃபாரினுக்கு அனுப்பினேன். இந்த நான்ங்கிற வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அந்த பார்ட்னர் கணவனோ மனைவியோ பக்கத்தில் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அப்போ நான் கேட்பேன், இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்பேன். சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா இந்த வீடு கட்டும் போது? இல்லை இல்லை, அது அவங்களும் இருந்தாங்க, இங்கே தான் இருந்தாங்க. நான் மெதுவாக சொல்லுவேன், ஓ அப்படியா, அப்படின் நாங்கன்னு சொல்லுங்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கட்டினீங்க. அந்த வார்த்தை வரமாட்டேங்குது, நாங்கள் தானே செய்தோம். அந்த ஒன்றிப்பினுடைய வார்த்தை இது மனமேட்டுமேனு நாங்கள் சொல்கிறோம். இதை தான் இப்படி இருக்கிற பிள்ளைகளால் தான் அந்த வீடு அழிந்து கொண்டு இருக்கிற, இப்படி இருக்கிற நபர்களால் தான் அந்த வீட்டில் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாத தடைகள் விழுந்து கிடக்குது. பைபிள் என்ன நான் தொடக்க நூல் இது யோவான் 15:16 தொடக்கத்திலேயே நான் சொன்ன பாருங்களேன், நீ கனி தரவும் நீ தரும் கனி நிலைத்திருக்கவும். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல. இப்போ நீங்கள் நல்லா பிள்ளைகளுக்கெல்லாம் வழிகாட்டிட்டீங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கை அந்த பேர பிள்ளைகளை பார்க்கும்போது எல்லாம் ஒரு மாதிரியாக போகுது. அப்போனா என்ன அர்த்தம்? நீ போட்ட கனி சரியாக இல்லை. நீ பெற்ற பிள்ளை நீங்கள் செய்துட்டீங்க சரியாக, ஏதோ தப்பிச்சுக்கிட்டீங்க, உன் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு கடவுள் உன்னையே காப்பாற்றி விட்டுட்டாரு. ஆனால் உன் பிள்ளைகள் கடவுளுடைய காரியத்தில் சரியாக இல்லை, நீ போட்ட கனி நிலைக்கக்கூடியதாக இல்லை. அதனால தான் ஆண்டவர் எச்சரிக்கை செய்கிறார், மரம் தன் கனியிலிருந்து அறியப்படும். அதனால தான் தாத்தா பாட்டியெல்லாம் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் சும்மா ஜாலியாக உட்காரக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? கரம் உயர்த்தி கண்ணீரோடு அவர்கள் வெற்றிக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் இதை தான் பவர் பிரேயர்னு சொல்கிறாரு, புலம்பல் பிரேயர் இல்லை, கிவ் த பவர். ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்காக கரம் உயர்த்தி நன்றி கூறி ஜெபிக்கணும். பாருங்கள், ரோமேயர் 5:10 சொல்லுது, நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். இந்த வார்த்தைகளை பாருங்களேன், கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும். பகைவருக்கே கடவுள் நன்மை செய்திருக்கிறாருன்னா உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ நன்மை செய்யணுமே. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார், பிள்ளைகளை ஆண்டவரோடு ஒப்புரவாவது. எதற்காக இந்த ஒப்புரவு? இந்த ஒப்புரவு ஒப்புரவுன்னு சொல்லிட்டு இருக்கோமே, பைபிள் என்ன சொல்லுது? இந்த ஒப்புரவு எதற்கு? கடவுளோடு ஒப்புரவாகணும், ரைட், ஓகே, புரியுது. எதற்கு இந்த ஒப்புரவு? கொலோசேயர் 1:20 சொல்லுது, சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தினால் அமைதியை நிலைநாட்டவும். பாருங்க, மகனை இந்த இடத்துல நமக்கு ஒப்புரவாக்க கொடுத்துட்டு என்ன திட்டத்தை கடவுள் மனசில் வச்சு இதெல்லாம் செய்தாருன்னு கொலோசியர் 1:20 வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அமைதியை நிலைநாட்டவும், விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அவனுடைய பிள்ளைகள் பாருங்கள், எந்த குடும்பம் இன்னைக்கு சண்டை சச்சரவுக்குள்ளே நிற்கிதோ, எந்த நாடு எந்த வீடு எந்த ஊர் சண்டை சச்சரவுக்குள்ளே நிற்கிதோ, அங்கே அமைதி இல்லையோ, அந்த இடத்துல என்ன இல்லைன்னா கடவுள் இயேசு சிந்திய இரத்தத்தினால ஒப்புரவை வைத்திருக்கிறார் என்பதை நம்பாத இடத்துலலாம் இந்த வேதனை கிடக்கும். நிறைய பேர் விசுவாசியாக இருப்பாங்க, நம்பிக்கையாளராக இருப்பாங்க, ஆனால் இந்த நம்பிக்கையை அவங்க வாழ்வாக்க முடியாத வேதனை. அதனால தான் சொல்கிறோம், சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தினால தந்தை என்ன விரும்பினார் பாருங்க, அமைதியை நிலைநாட்டவும். அப்போ இந்த இயேசுவை நீங்கள் நம்பி கடவுளோட ஒப்புரவானீங்கன்னாக்க கடவுள் என்ன செய்வார்? நம்மளுக்கு அமைதியை தராரு. விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். கடவுள் இதுக்கு தான் பிள்ளைகளே நம்ம எல்லாம் அழைச்சிருக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ரோமேயர் 5:10, அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாக நம்பலாம் என்றோ. அவர் வழியாக தான் நமக்கு மீட்பு இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகன் வழியாக தான் நீ வர முடியும். அப்போ இந்த மகனினுடைய ஆட்சி இந்த உலகத்தில் நிறுவப்படணும்னா அது முதல்ல எனக்குள்ளே நிறுவப்படணும். நான் செய்யக்கூடிய காரியங்கள் பேச்சிலேயே நானே பார்த்துருக்கிறேன். நாங்கள் ஒரு சில பேரை கரெக்ட் பண்ணுவோம், இது இப்படி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உடனே அப்படியா ஃபாதர், சாரி ஃபாதர், நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்கிறதில்ல, அதோட முடிக்கிறதில்ல. அதாவது ஃபாதர், எதற்காக நான் இதை பண்ணினேன்னா நான் வந்து ஆக்சுவலாக அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய காரணம் வைப்பாங்க. நிறைய பேர்கிட்ட நீங்களும் பார்க்கலாம், நாங்கள் பார்க்குறதில்ல, நீங்களும் பார்க்கலாம், அவங்க தவறு செய்யலைங்கிறத நியாயப்படுத்திட்டு தான் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, அதுக்கு செய்ய வேண்டியதை செய்வாங்க. இது கடவுளுடைய பார்வையில் எவ்வளோ பெரிய வேதனை தெரியுங்களா படவுள். அதனால தான் அந்த பிரச்சனைகளை நம்மளால் சந்திக்க முடியல, ஏன்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றது. நான் ரைட்டு, அவன் தான் தப்பு, நான் ரைட்டு, அவ தான் தப்பு. இப்போ நாடுகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? அவன் சொல்கிறான் அவன் ரைட்டுன்னு சொல்கிறான், இவன் சொல்கிறான் இவன் ரைட்டுன்னு சொல்கிறான். நம்ம நடுவில் நின்றுட்டு கையை உயர்த்தி இறக்கமாயிரும் ஆண்டவரே நம்ம பாடிட்டுருக்குறோம். இப்போ இந்த நாடுகள் எதை அறியணும் அதை தான் இப்போ பாப்பரசர் அன்னை மரியாளுக்கு என்ன செய்ய போகிறாங்க, அதை கான்சக்ரேட் பண்ணுறாங்க. அந்த நாடுகளை வந்து அவங்க ஒப்பு கொடுத்து செபிக்க சொல்கிறாங்க. அப்போது இவர்கள் எதை உணரணும்னா, தாங்கள் கடவுளின் வழியாகத்தான் ஒப்புரவாக்கப்படுகிறோம். அந்த கடவுள் எப்படிப்பட்டவர்? மகனை கொடுத்து சிலுவையிலே தன் மகனை இழந்து தானே இந்த பூமியை மீட்டெடுத்தார். இந்த நாடுகளை மீட்டெடுக்க விரும்புகிற பிள்ளைகள் எதை வைத்து மீட்டெடுக்கிறாங்க? சிலுவையை வைத்தா? இல்லை, அவர்கள் கையில் வைத்திருக்கிற பண பலத்தை வைத்து, அதிகாரத்தை வைத்து, ஆணவத்தை வைத்து, வைத்திருக்கிற அழிவுக்குரிய அடையாளங்களை வைத்து. இது பெரிய நாடுகளில் தான் நடக்குதுன்னு இல்லை, நம்முடைய வீடுகள்லையும் நடக்குது. அடுத்திருக்கிற எளியவரை நம்ம அடக்கிறது. ஒரு குடும்பம், எனக்கு தெரிஞ்ச குடும்பம் இருக்கிறாங்க, அவர்களுடைய உறவுகள், சொந்த உறவுகள், அந்த வீட்டில் ஒரு ஒரு மன வளர்ச்சி குன்றிய சரியாக பேச முடியாத ஒரு மகள் இருக்கிறாள். அந்த வீட்டுக்குள்ளே அந்த மகளுக்கு வாழ்க்கை என்ன அடுத்தது தெரியாது. ஒரு மகன் வீட்டுக்குள்ளே இருந்தவர் இறந்து போயிட்டார். எங்கள் அருங்குடைக்கு வரக்கூடியவங்க அவங்கள நாங்கள் தாங்கி கொண்டு இருக்கிறோம். அந்த தாய் அந்த அந்த மகன் வந்து கொஞ்சம் வயதாகிடுச்சு, அவருக்கு நோய் வந்துடுச்சு, வியாதியில் கிடக்கிறாரு. அந்த தாய் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறிய இடத்தை பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க கேஸை போட்டு அந்த இடத்தையும் அபகரிக்க வேண்டும் என்கிற வெறியோடு அவங்க செய்கிறாங்க அந்த இடத்தை பிடுங்கிறதுக்காக. எவ்வளோ பெரிய வேதனை! இவர்களெல்லாம் கிறிஸ்துவர்கள் என்று நம்ம பெருமையாக சொல்லி கொண்டிருக்கிறோம். எண்ணிக்கையில் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறோம், எத்தனை நம்பர் வருது கிறிஸ்தவங்க, 10 லட்சமா 20 லட்சமா, அதில் இவங்களும் ஒரு ஆளாக இருக்கிறாங்க. ஆண்டவர் இப்படி பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவர் கடவுளோடு ஒப்புரவாக வேண்டிய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எப்படி ஒப்புரவாகுது? எல்லா அநியாயத்தையும் செய்துட்டு கடவுளோடு நான் ஒப்புரவாகிறேன் என்பதா? ஊதாரி மைந்தன் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு இழந்து விட்டு, இதோ அந்த ஊதாரி அந்த மைந்தனுடைய சகோதரனை பற்றிய ஒரு பகுதி இந்த இடத்துல இருக்குது. அவனை போல தான் நிறைய பேர் நின்று கொண்டிருக்கிறோம். நான் இந்த வீட்டுக்கு உரிமையாளன், எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னா நான் வெளியில் நிற்பேன், போராடுவேன். அவமானப்படுத்தக்கூடிய நிலை இன்றைக்கி மறை மாவட்டங்களில் கூட இந்த அவமானப்படுத்தக்கூடிய நிலை நடக்குது. அது பல்வேறு தளங்களில் பல்வேறு விதமான போர்வையை பொத்திக்கிட்டு வருது. எனக்கு இது கிடைக்கலன்னா நான் அவமானப்படுத்துவேன், எனக்கு இது கிடைக்கலன்னா நான் எதையாவது செய்து இதோ என்னுடைய அதிகாரிகளை அவமானப்படுத்துவேன், இதோ என்னுடைய இலக்கை அடையும் வரை நான் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறேன். இவர்கள் யார்? சிலுவையை தன்னுடைய ஒப்புரவின் அடையாளமாய் வைக்காதவர்கள். கடவுளுடைய ஒப்புரவை காண முடியாது. ஆண்டவர் இந்த இடத்துல நிறைய விஷயத்தை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார் எபேசியர் 2:16, தாமே துன்புற்று பகைமை அளித்தார், சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். கடவுள் ரெண்டு இனத்தாரை இணைக்கிறதுக்கு, ஓருடலாக்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறார்? சிலுவையின் வழியாக தன்னையே ஒப்புரவாக்கினார். இது அன்புக்குரிய பிள்ளைகளே, நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய தளத்தில் இயேசு கிறிஸ்து வழியாக வழியாகன்னு சொல்லும் பொழுது சும்மா பிதாசுதன் போட்டுட்டு போகிறதில்ல, கழுத்தில் சிலுவையை மாட்டிக்கிட்டு நம்ம இயேசு கிறிஸ்து வழியாகன்னு சொல்கிறதில்ல. இப்போ இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் காதில் போட்டுக்குது, உடம்புலலாம் சிலுவை போட்டுக்குது. இதெல்லாம் ஆண்டவருடைய அடையாளமா? இல்லை, நெஞ்சில் உன்னுடைய இதயத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கான இடத்தை கொடுத்து அந்த வார்த்தையின்படியாக வாழ்ந்து அடுத்தவருக்காக நம்ம இழந்து, இதுதானே கிறிஸ்தவ சாட்சிய வாழ்வு, இதுதானே கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவையை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை முறை. அன்னுடைய பிள்ளைகள் இதை அறிந்து கொண்டு நீங்களும் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. இது மாற்றிக்கொள்ளுகிற ஒரு காலம், இது இரக்கத்தின் காலம. கடவுளுக்கே இரக்கத்தை கொடுக்கிற ஒரு காலம் இருக்குதுன்னா அது தவக்காலம் என்று நம்ம சொல்லலாம். கடவுளுக்கு நம்முடைய இரக்கம் தேவையில்லை, ஆனாலும் அவருக்கும் நீ கொடுக்கிற போது மீண்டுமாய் அந்த இரக்கம் நமக்குத்தான் வந்து சேருது. ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக நமக்கே வந்து அந்த இரக்கம் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. இந்த அபிஷேகம் நம்மை நிரப்பி ஆண்டவருடைய பிள்ளைகள் கடவுளோடு ஒப்புரவாகி இந்த உலகத்தை புது படைப்பாய் மாற்றுகிற புதிய ஆசீர்வாதங்களாக நாம் கடந்து செல்ல பெலன் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறே. லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே உன்னிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணையின் இறைவா கேட்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணையின் இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே உன்னிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து